ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு புனிதமான நாளில் அந்த குருவை பற்றிய பெருமைகளை அறிவதற்கான குரு கீதை அப்படிங்கிற ஒரு அத்தியாத்ம ஞான வகுப்பை நாம் தொடங்குகிறோம். இப்போ இந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்குது, இந்த அத்தியாத்ம ஞானம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகமாக இந்த உடலும் மனசும் நம்மெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் அதை காட்டி கொடுப்பதற்காகவும் ஒரு ஊடகம் தேவைப்படுது. அப்படி ஒரு ஊடகமாகத்தான் இங்கே குரு வராரு. அப்போ அப்படிப்பட்ட குரு வந்து சாட்சாத் ஈஸ்வரன் தான் என்பதை சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. ஏன்னா இங்க எல்லாமே ஈஸ்வரன் தான், இங்க ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஆனா தன்னை அந்த தூய அறிவு ஆத்மா பிரம்மம் ஈஸ்வரன் என்று உணர்வதற்கு ஒரு ஊடகம் தேவைப்படுது. அப்படிதான் இங்க குருவினுடைய பெருமையும் பார்க்கப்படுது. இப்போ அந்த அடிப்படையில நாம இன்றைக்கு புதிய ஒரு வகுப்பு தொடங்குறோம். இந்த நல்ல நாள்ல, குரு பூர்ணிமா நன்னாள்ல, ஒரு மங்கள நாள் இன்னைக்கு, அதுல குரு கீதை அப்படிங்கிற ஒரு புதிய ஞான பயணத்தை தொடங்குறோம். இந்த பயணம் வந்து ஒரு புதிய நூலை படிப்பதற்காக மட்டும் கிடையாது, குரு தத்துவத்தை அறிந்து அதன் வழியாக நமது சுய அறிவை உணர்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வகுப்பு. இப்போ நம்ம சாதாரணமாக வந்து நூல்களை படிச்சுட்டு அப்படியே கடந்து போவோம். அதாவது ஒவ்வொரு சாஸ்திர நூல்களையும் நம்ம அப்படியே படிச்சுட்டு அப்படியே கடந்து போவோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நூல்கள் படித்தோம், கைவல்ய நவநீதம், உபநிடதங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை படித்தோம். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை படிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் இப்போ நம்ம குருகீதை வந்து அப்படி படிச்சுட்டு கடந்து போகக்கூடாது. இந்த குருகீதையை நம்ம கொஞ்சம் ஆராயப் போகிறோம் என்பதாக பார்க்குறோம். ஏன்னா இப்ப குரு கீதை அப்படிங்கிறது குருவனுடைய ஸ்துதி புகழ் பாடுகின்ற கீதை கிடையாது. இது வந்து நம்மை நாம் அறிகின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை காட்டி கொடுக்கின்ற ஒரு நூல். அதனால இந்த குரு கீதையை வந்து நாம் ஆராயப் போகின்ற ஒரு நூலாகத்தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப அந்த அடிப்படையில இப்ப குரு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, குரு அப்படின்னா குரு என்றால் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள கண்டிப்பா எழுந்திருக்கணும். ஆனால் இந்த கேள்விக்கான பதில் வந்து பெரும்பாலும் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் தான் குரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ கல்வியை கற்றுக் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர் அப்படிங்கிற பணிக்கு அப்பாற்பட்டு குருவினுடைய தன்மை இருக்கு. ஏன்னா குரு அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேதாந்தம் அத்வைத சாஸ்திரம் அருமையான விளக்கம் கொடுக்குது. அந்த கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, குருங்கிற வார்த்தைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கு அப்படிங்கிறது வந்து இருள். ரு என்பது அந்த இருளை அகற்றுகின்ற ஒளி. அப்படிதான் இங்க குரு வந்து இருளும் ஒளியும் அப்படிங்கிற வார்த்தையில வருது. ஏன் அந்த இருளும் ஒளியும், இப்ப குங்கிற இருளை ரு என்ற ஒளி வந்து அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆனால் அந்த இருளும் ஒளியும் ஒரே இடத்தில் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா ஒளி வந்தால் இருள் மறைந்து போயிடும், இருள் காணாமல் போயிடும். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே நமக்கு வந்து ஞானம் வந்தால் நம்முடைய அறியாமை நம்மை விட்டு நீங்கி போய்விடும் என்பது தான் இங்கே குரு தத்துவம். அப்போ குரு அப்படிங்கிறவர் அறியாமை என்கின்ற இருளை அகற்றி நம் ஒவ்வொருவரையும் அந்த சுய அறிவுதான் என்று ஒளிர வைக்கின்ற ஒரு வெளிச்சம்தான் இங்க குரு என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க குரு கீதை என்ன சொல்ல வருது, அந்த ஒளியை தருகின்ற ஒரு தெய்வீக உபதேசம் தான் குரு கீதை. கீதை அப்படின்னா சாதாரணமா தெய்வீக உபதேசம் அப்படிங்கிறதான் பொருள் எடுத்துக்கணும். இப்ப பகவத்கீதை அப்படின்னா பகவானை பற்றிய ஒரு உபதேசம். இப்ப குரு கீதை என்றால் குருவை பற்றிய ஒரு தெய்வீக உபதேசம். அப்ப குரு தத்துவத்தை விளக்குகின்ற ஒரு தெய்வீக உபதேசம் என்பதை இந்த குருகீதை காட்டுகிறது என்பதாக பார்க்கலாம். அப்ப அப்படிப்பட்ட இந்த குருகீதை வந்து ஏதோ மனித குருவை புகழ்ந்து பாடுவதற்காக எழுதப்பட்ட நூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இப்ப நாம பாக்குற குருகள்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு மடாலயம், ஒரு மடம் அல்லது ஒரு சமயம், ஏதேனும் ஒரு சமயத்தை சார்ந்து இந்த சமயத்தின் அடிப்படையில நீ வரணும், சைவ சித்தாந்தத்துக்கு குரு, வைணவ சித்தாந்தத்துக்கு குரு, சமண குரு, பௌத்த குரு அப்படின்னு நிறைய குருமார்கள், மதம் சார்ந்த குருமார்கள், மடம் சார்ந்த குருமார்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட குரு பற்றி இங்க பேசல, ஒரு குறிப்பிட்ட குரு மரபை உயர்த்தி பேசுகின்ற நூலும் இந்த நூல் கிடையாது. இந்த குரு கீதை என்பதனுடைய மைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குருவினுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதுதான் குரு கீதையினுடைய முக்கிய நோக்கம். அப்ப குருங்கிறவர் யாருங்க? குருங்கிறவர் உடலா அல்லது குரு என்பது அவருடைய பெயரா அல்லது குரு என்பவர் அறியாமையை நீக்குகின்ற ஒளியா அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது இந்த கேள்விக்கான விடையைத்தான் நம்ம இந்த குரு கீதையில பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி குருன்னா ஏதோ மனித வடிவில் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அல்லது இந்த ஆசிரமத்துக்கு போனா அந்த குருவை பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது இந்த மடத்துக்கு போனா அந்த மடாதிபதி குருவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி குருவை பற்றிய விஷயம் அல்ல இந்த குரு கீதை. அதனால இங்க குரு கீதை அப்படின்னா இதை படிக்க வருகின்ற ஒவ்வொரு மாணவனுடைய அறியாமையை நீக்கி அவன் அந்த சுய அறிவாகத்தான் இருக்கிறான் என்பதை காட்டி கொடுக்கின்ற ஒரு ஒளி, அதுதான் இந்த குரு கீதை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த குரு கீதை ஒரு தத்துவ நூல். ஏன்னா நம்ம சாதாரணமாக கீதை அப்படின்னு நினைச்சா உடனே நமக்கு பகவத்கீதை ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா பகவத்கீதை வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் ஆராய்ந்து பார்க்குது. நாம் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன மாதிரி நடைமுறையில் இருக்கணும், ஒரு மாணவன் எப்படி, ஒரு ஆசிரியர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு குடும்பத்தில் யார் யார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பகவத்கீதையில் பார்க்குறோம். அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே போர் இருக்கு இல்லையா, அப்போ அந்த போரில் வந்து ஏன் தன்னுடைய உறவுகளை எதிர்த்து அவன் சண்டை போடுறான் அர்ஜுனன் அப்படிங்கிறதுக்கான அந்த விளக்கங்கள் எல்லாமே அந்த பகவத்கீதை நமக்கு ஆழமாக புரிய வைக்கிற மாதிரி, இங்க வந்து குரு கீதை வந்து அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு ஆராய்வது கிடையாது. இங்க குரு கீதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கிறது என்று பார்க்கிறோம். அந்த ஒரே ஒரு விஷயம் என்னங்க இந்த குரு கீதையில அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா குரு தத்துவம். ஏன்னா குரு என்றால் என்ன, குருவை பற்றிய ஒரு முக்கிய விஷயத்தை தான் இந்த குரு கீதை பேசப்போகிறது. அதைத்தான் நம்ம இன்றைக்கு குரு பூர்ணிமா நாளில் தொடங்கி இருக்கிறோம். ஏன்னா இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு ஒரு வருடமும் வருது இல்லையா, ஒவ்வொரு வருடமும் நம்ம இதை கொண்டாடுறோம். இது எல்லா குருகுலத்திலையும் மிகப்பெரிய விசேஷமா நடக்கும். நேரடி சிஷ்யர்கள் சந்திக்கிறவங்க எல்லாம் குருகுலத்துக்கு போயிடுவாங்க, அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன், மத்தியானம் லஞ்சு எல்லாமே இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும் இன்றைக்கு வந்து பெரும்பாலும் இடத்துல. அப்போ இது மாதிரி எல்லாம் ஒரு பெரிய விழா மாதிரி எடுத்து கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு திருவிழா மாதிரி கூட இந்த குரு விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா, இந்த குரு பூர்ணிமாவை பார்க்குறோம் இல்லையா. ஆனா உண்மையில இந்த குருவினுடைய தத்துவம் என்ன, எதற்காக நாம் இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடுறோம், அந்த குருவின் மூலமாக நாம் அடையக்கூடியது என்ன, குரு ஏன் தேவை அப்படின்னு பல விஷயங்களை நாம் இங்க பார்க்க போறோம். அதனால இது வெறும் வந்து குரு பக்தியை உபதேசிக்கின்ற ஒரு குரு கீதை என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மேலும் இந்த குரு கீதை வந்து வெறும் ஸ்தோத்திர பாடல்கள் கொண்ட நூலும் கிடையாது. இது ஒரு ஆத்ம வித்தியை அருளுகின்ற அற்புதமான நூல். அதனால்தான் இதனை நம்ம வேதாந்த கண்ணோட்டத்துல பார்க்க இருக்கிறோம். பார்ப்பதுங்கிறத விட இந்த குரு கீதையை வந்து நம்ம ஆராய போகிறோம் என்று பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய பாரத தேசத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ஆன்மீக மரபில இது மாதிரி பல நூல்கள் வருது, பலதும் மக்களிடத்திலே பழக்கத்துல இருந்தாலும் இந்த நூல் குரு கீதையினுடைய அந்த செயல்கள் எல்லாம் சாஸ்திர ரீதியாகவே வந்து பாராயணம் செய்யப்பட்டு வந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த நூல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே பாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாராயண நூல் இந்த குரு கீதை. இந்த குரு கீதை அப்படிங்கிற இந்த பகுதி வந்து எங்க இருக்கு, சாஸ்திரத்துல எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாரத தேசத்துல 18 புராணங்கள் தோன்றியது. வியாச மகரிஷி தான் அந்த 18 புராணங்களை தொகுத்து எடுத்து கொடுத்தார். ஒவ்வொரு புராணங்களா எடுத்து கொடுத்ததுல ஸ்ரீ ஸ்கந்த புராணம் அப்படின்னு ஒரு அருமையான புராணம் இருக்கு. ஸ்கந்த புராணம் அப்படின்னா அது முருகனுடைய பெருமைகளை பேசுவதாக அமைக்கப்பட்ட ஒரு அருமையான நூல் தான் ஸ்கந்த புராணம். அதுல வந்து ஒரு அத்தியாயங்கள்ல நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. அதுல ஒரு அத்தியாயம் வந்து உத்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில சிவன் வந்து பார்வதிக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு உரையாடல் பகுதி வருது அந்த ஸ்கந்த மகா புராணத்துல. அதாவது சிவபெருமான் வந்து குருவாய் இருந்து தன்னுடைய சிஷ்யாக பார்வதி தேவியை பார்த்து சம்வாதம் செய்கின்ற ஒரு உபதேசம் தான் ஈஸ்வர பார்வதி சம்வாதம் என்று பெயர். அது வந்து உத்தரகாண்டம்ங்கிற பகுதியில ஸ்கந்த புராணத்துல வருது. இது மொத்தம் வந்து 352 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அருமையான நூல். இதுல ஒரு 3 அத்தியாயங்களும் இருக்கு. அதனால நம்ம இந்த குரு கீதைய இந்த நூலை மையமாக வைத்துதான் நம்ம தினசரி இதுல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் மட்டும்தான் நம்ம இதுக்கு நேரம் எடுத்துக்க போறோம். ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்க போறது இல்லை. ஒரு 1/2 hour மட்டும் வந்து இதுல எத்தனை செயல் பார்க்க முடியுமோ அந்த குரு கீதையில கொடுக்கப்பட்ட முக்கியமான பகுதிகளை ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்படி நம்ம பார்க்கறதுனால இந்த குரு சிஷ்ய உறவுகள் எப்படி, குருவின் தத்துவம் என்னங்கிறதெல்லாம் புரிய வரும். அப்படிப்பட்ட இந்த நூலை நம்ம படிக்கிறது வந்து வெறும் ஒரு அச்சு புத்தகத்தை படிப்பது மட்டும் கிடையாது. இங்க நம்ம குரு தத்துவத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி சரியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நூல் நமக்கு காட்டி கொடுக்கும். அப்ப இந்த வகுப்பை ஏதோ ஒரு கருத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பாக பார்க்க கூடாது. அத்வைத வேதாந்தமும் அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா எந்த ஒரு கருத்தையும் கண்மூடித்தனமாக அத்வைத வேதாந்தம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே சமயத்துல நம்முடைய பண்டைய மரபை அலட்சியமாக நிராகரிக்கவும் செய்யாது. அதனால தான் நம்ம இந்த நூலை எடுத்திருக்கிறோம். ஏன்னா இப்போ அத்வைத வேதாந்தம் தான் சிறப்பு, ஸ்கந்த புராணத்துல நமக்கு என்ன வேலை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அத்வைத ஞானிகள் எல்லாம். ஏன்னா எல்லா நூல்களையும் ஆராய்ந்து பார்த்து அதுல உண்மை எங்க இருக்கோ அதை எடுத்து உலகத்துக்கு உபதேசம் கொடுப்பது தான் அத்வைத ஞானத்தின் நோக்கம். இங்க நம்முடைய அணுகுமுறையும் அப்படித்தான் இருக்க போகுது. எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் மரியாதை, பண்டைய ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கிறோம். அந்த சாஸ்திரத்தை பற்றிய துல்லியமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறோம். இறுதியில் அவைகளில் இருக்கின்ற அத்வைத வேதாந்த பார்வை. அந்த நூலை படித்து கடந்து போவது கிடையாது. அந்த நூலினுடைய தாத்பரியம் தத்துவம் எல்லாம் உள்ள போய் பார்த்து அது எந்த அடிப்படையில அத்வைதத்துக்கு பொருந்தது, அதாவது இரண்டற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எப்படி அது நிலைநாட்டுகிறது அப்படின்னு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்து பார்க்கின்ற ஒரு உயரிய அணுகுமுறை தான் நாம் இந்த நூல்களில் எல்லாம் கையாளுகின்றோம். அப்ப இந்த குருகீதை நோக்கம் என்ன, இந்த குருகீதை வகுப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வகுப்பை நாம முழுசா கற்று முடிச்ச பிறகு ஏதோ குருவை பத்தி தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கம் கிடையாது. மாறாக நான் யார் என்ற நம்மை பற்றிய ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக எழுந்து அது நாம் படித்த இந்த குரு கீதையின் மூலம் நம்முடைய மனதிற்கான ஒரு புரிதல் உண்டாகி அதில் நாம் நம்மை உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை அடைவதுதான் இந்த வகுப்பின் நோக்கம், இந்த வகுப்பில் நாம் செய்ய வேண்டிய விஷயம். இந்த குரு கீதைங்கிற வகுப்புகளை வந்து வெறும் காதுகளால் மட்டும் அப்படியே கேட்டு கடந்து போவது கிடையாது. அதன் ஆழமான கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்துல குரு கீதைங்கிற இந்த நூலை அடிப்படையாக வைத்து சொல்ல வருகிறோம். அப்ப நீங்க இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கீதையில ஏதேனும் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்துக்கான கேள்விகளை நீங்க எழுப்பலாம். அதற்கான விளக்கமும் தரப்படும். அது நீங்க அதே இதுல கொடுக்கலாம். இந்த பராபரம் பாடசாலையிலேயே இப்ப குரு கீதை வகுப்பு நடத்தி முடித்த உடனே உங்களுக்கு அது சம்பந்தமான சந்தேகம் இருக்கு அப்படின்னா அது ஏதோ தனிப்பட்ட மெசேஜா அனுப்ப வேண்டியது இல்லை. ஏன்னா இங்க நம்ம எல்லோரும் மாணவர்கள் தான் அப்படிங்கிறதுனால இதுல ஒருத்தர் உயர்ந்த மாணவன் ஒருத்தர் தாழ்ந்த மாணவன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு சந்தேகம் நமக்கு வருது, அதை எப்படி கேட்கறது, யாராவது என்ன நினைப்பாங்களோ அவர் நம்மளை தப்பா எடுத்துக்குவாரோ, அப்ப இது கூட புரியல இப்படி ஒரு முட்டாளா இருக்கிறானேன்னு அவர் நினைப்பாரோ அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் இங்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்க எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தது கிடையாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொல்றேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப இங்க வந்து நமக்கு தெரியாத விஷயத்தை அவர் தெரிஞ்சிட்டார், அவர் பெரிய ஆளு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் சாதாரண ஆளு அப்படிங்கிற அடிப்படையில இங்க நம்ம பார்க்க கூடாது. இங்க வந்து நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரே குருகுலம், எல்லோரும் மாணவர்கள் தான், எல்லோரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் உயர்ந்த மாணவன், இவர் தாழ்ந்த மாணவன் சொல்றதுக்கு அங்கே என்ன தகுதி இருக்கு? அவ படிப்பே முடிக்கலையே, முடிச்ச பிறகு வேணா அவர் அப்படியே பிஹெச்டி முடிச்சிட்டாருங்க ப்ரொஃபஸர், இவர் இப்போதான் பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே உயர்வு தாழ்வு கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்தை நீங்க கேட்ட உடனே இதுல இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு புரியல, அல்லது இந்த கருத்தை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ஆராய விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்களும் ஊக்கமாக அதுக்கான கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை பெற்று உங்கள் மூலமாக மற்றவர்களும் தெளிவை பெற்று இந்த வகுப்பில் முன்னேற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்படி தான் இந்த பாடமெல்லாம் போகணும், சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிக்கிறதுலையும் ஒரு பலன் இருக்கும். ஏன்னா சும்மா வர்றது கதை கேட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சினிமா தேட்டருக்கு அது தானே போகிறோம், 3 மணி நேரம் படம் ஓடுவோம், அவசரமாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம், உட்காருவோம், படம் ஓடிக்கிட்டு இருக்கோம், படம் முடிஞ்சவொடனே எல்லாம் போயிடுவோம். என்ன எதுக்காக வந்தோம், எதுக்காக போகிறோம், அப்படியே ஒரு டைம் என்டர்டெயின்மெண்ட், அதுக்காக கொஞ்ச நேரம் வந்தேங்க, ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் படம் பார்த்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் டைம் போலிங்க, ஒரு 1/2 மணி நேரம் சச்சங்கம் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சச்சங்கம் அப்படிங்கிறது அந்த சத் விசாரணை, அந்த உண்மைத்தன்மையை, அந்த உணர்வை நம்ம விசாரித்து பார்த்து விவேகத்தினால நாம் நம்மளை விழித்து கொள்ள வைக்க வேண்டும், நம்முடைய அஜ்ஞானங்கள் அகற்றப்பட வேண்டும். அப்போ அதனால் இந்த ஸ்லோகங்களை நல்லா ஆழ்ந்து படிங்க, முடிஞ்சா மனப்பாடம் கூட செய்யுங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில சோதித்து பாருங்கள். அப்படி தான் இந்த குரு கீதையினுடைய லெசன்ஸ் எல்லாம் இருக்க போது, செயல்களும் அப்படித்தான் ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா இங்கே வேதாந்தம் எப்படி பார்க்குது அப்படின்னா, வேதாந்தம் வந்து கடவுள் நம்பிக்கையை மட்டும் எதிர்பார்ப்பது கிடையாது, கடவுளை பற்றிய அனுபவத்தையும் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறது என்று நம்ம பார்க்க முடியுது. அப்போ நாம் வந்து ஏதோ கடவுள் தத்துவம், குரு தத்துவம் அப்படிங்கிறத படிச்சுட்டு கடந்து போகிறது கிடையாது. அந்த கடவுள் தத்துவம், குரு தத்துவம் என்பதை நமக்குள்ள ஆராய்ந்து பார்த்து அந்த தத்துவத்தினுடைய சாரத்தை உணர்ந்து நாமும் அதுவும் வேறு வேறு இல்லை என்ற இருமைகளற்ற ஒருமை நிலை உண்டாக வேண்டும். அதுதான் அத்வைதத்தினுடைய ஆழமான விஷயம் என்பதாகவும் இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து கடவுள் தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம், குரு தத்துவம் என்பது வேறு வேறு கிடையாது. ஏன் அப்படின்னா, குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா. அப்போ குருவே இங்கே எல்லாமா இருக்கிறதுனால அந்த குரு தத்துவம் என்பது ஏதோ தனி தத்துவம் கிடையாது, அதுவும் கடவுள் தத்துவம் தான். கடைசியில் அந்த குரு தத்துவம், கடவுள் தத்துவம் எல்லாம் என்னை பற்றிய தத்துவம் தான் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம் தான் இங்கே நிகழப்போகுது. அதுக்கு தான் இந்த லெசன்ஸ் எல்லாம், இந்த பாடங்கள் எல்லாம். அப்போ முண்டகோபனிடம் இதை பற்றி அருமையாக ஒரு செயலில் சொல்லுது. முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதியில 12வது ஸ்லோகம் அது படிக்கிறேன். சத்விக்னார்த்தம் ச குருமேவாபி கச்சேத் சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பரம்பொருளை அறிய ஆர்வம் உள்ள ஒவ்வொருவரும், அந்த பரம்பொருளை அறிய ஆர்வம் உள்ள ஒவ்வொருவரும் கட்டாயமாக குருவை அணுக வேண்டும். ஏன்னா குரு இல்லாம வித்தை உள்ள போகாது, குரு இல்லாம பரம்பொருளை ஒரு தனி மனிதன் அறிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் குரு தான் முடிந்த முடிவு. மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்ப இங்க வந்து அம்மா அப்பாக்கு அப்புறம் குரு நமக்கு கடவுளை காட்டி கொடுக்குறாரு பாத்தீங்களா. அந்த குரு வந்து கடவுளை காட்டி கொடுக்கலன்னா தெய்வம் தெரியாது, ஆனா அம்மா அப்பா குருவை காட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்மளை கொண்டு போய் ஸ்கூலில் வைக்கிறது யாரு? அம்மா அப்பா தானே. அம்மா அப்பா தான் நம்மளை கொண்டு போய் ஸ்கூலில் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம உலகியல் கல்வி படிப்பதற்காக போய் அங்கே ஆசிரியரை பார்க்குறோம். அந்த காலத்தில் இந்த அத்தியாத்ம ஞானத்தை படிப்பதற்கான குருவை பார்க்கிறோம். அப்போ இங்கே வந்து அம்மா அப்பா தான் முதல்ல நமக்கு தெய்வம். ஆனால் அம்மா அப்பா மூலமாக நம்ம குருவை பார்த்த பிறகு உண்மை தெய்வம் எது என்பது நமக்கு உணர முடியுது இல்லையா? அந்த அடிப்படையில் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்ற தத்துவமும் நடைமுறையில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த குருவை அணுகாமல் ஒருவன் வந்து பரம்பொருளை அறிய முடியாது. ஆனால் அந்த குரு யாருங்க? அப்ப அப்படிப்பட்ட குரு யார் அப்படின்னு கேட்டா, உபநிடதங்கள் 2 தகுதிகளை குருவை முன்னிறுத்தி பார்க்கிறது என்று பார்க்கிறோம். இப்ப குருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? எல்லாரும் குரு ஆயிட முடியாது. ஏன்னா ஒரு வகுப்பு ஆசிரியர் இருக்காருன்னா இப்ப அவர் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் எடுப்பாரு. இப்போ பிசிக்ஸ் டீச்சர் இருக்காருன்னா அவர் பிசிக்ஸ் மட்டும்தான் எடுப்பாரு. அவர்கிட்ட போய் கெமிஸ்ட்ரி சம்பந்தமா நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா, நீ கெமிஸ்ட்ரி டீச்சரை பாருன்ட்டு அவர் போயிடுவார். அப்ப அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து ஆசிரியர்கள் தான். ஆனா குரு அப்படி கிடையாது. குரு வந்து தன்னை அறிந்தது போலவே தன்னை நாடி வருகின்றவர்களையும் காட்டி கொடுக்கிறவர். எல்லாம் அறிந்த அறிவா இருக்கிறார், சுய அறிவா இருக்கார். அப்ப அதனால அப்படிப்பட்ட குருவின் இடத்துல இரண்டு தகுதிகளை சாஸ்திரம் சொல்கிறது. அது என்ன தகுதினா, ஒன்னு வந்து ஸ்தோத்ரியன், இன்னொன்னு வந்து பிரம்மனிஸ்தன். ஸ்தோத்ரியன் பிரம்மனிஸ்தன், இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஒருத்தர்கிட்ட முழுமையா இருந்தால்தான் அவர் குரு. அப்ப ஸ்தோத்ரியன்னா என்னங்க? ஸ்தோத்ரியன் அப்படின்னா வேதாந்த சாஸ்திரத்தை முறையாக கற்றுக்கொண்டவர், கற்று அறிந்தவர் தான் ஸ்தோத்ரியன். அப்ப வந்து நம்ம குருவா மாறணும் அப்படின்னா சும்மா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு நான் குருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க விஷயத்தை எடுத்து சமுதாயத்துல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, குரு அப்படின்னு அவங்க மற்றவர்களால் போற்றப்படுகிறார்கள் இல்லையா. அது என்ன காரணம், குருன்னா என்னன்னு தெரியாததுனால அவரெல்லாம் குருவாக்கிட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய குரு இருக்காங்க, மகா குரு, பாரமார்த்த குரு. காமெடி கார்ட்டூன் கூட நீங்க பார்த்தா தெரியும், பாரமார்த்த குருவும் எவ்வளவு தமாசா இருக்கு படிக்கிறதுக்கு. ஒரு முட்டாள் குரு கிட்ட அந்த சிஷியர்கள் மாட்டிக்கிட்டா எப்படி படாத பாடுபடுறானுங்க. ஒரு தண்ணியில கொண்டு போய் தண்ணிக்கு சத்தம் வருதான்னு செக் பண்றதுக்கு, அது விழிச்சுக்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்காங்கிறதுக்கு, ஒரு நெருப்பு கொல்லிக்கட்டையை கொண்டு போய் தண்ணியில சொருனா அது புஷ்ஷன் சவுண்ட் வராம எப்படி இருக்கும், புஷ்ஷன் சவுண்ட் வருது. அப்போ அந்த ஆறு வந்து விழிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல போய் அந்த கொல்லிக்கட்டை ஆறி போனதை கொண்டு போய் எடுத்து தண்ணிக்குள்ள வைக்கலாம், சப்தமே வரல. அப்போ அந்த ஆறு தூங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடத்தனமான ஒரு முறையை உபதேசிக்கிற குருமார்களும் இருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் ஒரு போலி குருமார்கள். அந்த திருமந்திரம் சொல்லுது இல்லையா, குருட்டாட்டம் ஆடி அப்படிங்கிறது ஒரு செயல் இருக்கும். அதாவது குருவை பத்தி தெரியாம அந்த குரு கிட்ட போய் சேர்ந்து குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறேன்னு ஒரு திருமந்திர பாடல் இருக்கும். அது இப்படிதான் புரியாத குரு கிட்ட போய் தப்பு தப்பா சாஸ்திரங்களை படிச்சு தவறான வழியில போறவங்களும் அதுதான் குரு கத்து கொடுத்த வித்தைன்னு நினைக்கிற மாதிரி போயிடுது. ஆனா அப்படி இல்லை. இங்க உபநிடதங்கள் நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்கின்ற குருவினுடைய தகுதி என்ன அப்படின்னா, ஸ்தோத்ரியன் பிரம்மனிஸ்டன், அதாவது வேதாந்த சாஸ்திரத்தை முறையாக கற்று அறிந்தவர் ஸ்தோத்ரியன். பிரம்மனிஸ்டன் என்றால் என்னன்னா, அந்த கற்று அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அந்த கற்ற அந்த உண்மையில் எப்போதும் விழித்து கொண்டு நிலை பெற்று இருப்பவர், அந்த சுய அறிவில் எப்போதும் இருக்கின்றவர் தான் உண்மையான குரு. ஏன்னா அந்த குரு வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும்னா தான் அந்த நிலையில இருக்கணும் இல்ல. தன்னை பற்றி தெரியாம இன்னொருத்தருக்கு எப்படி உபதேசம் கொடுக்க முடியும், நான் யார் என்று நம்மை உணர்ந்தவங்க தான் மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியும். அப்ப அந்த தகுதி குருவின் இடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே குரு என்பவர் ஸ்தோத்ரியன் பிரம்மனிஸ்தன் என்பதாக சாஸ்திரம் பார்க்கிறது. அப்ப இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அவர் உண்மையில் குரு என்றே பார்க்கப்படுகிறது, சாஸ்திரத்தின் அடிப்படையிலே குரு என்று பார்க்கப்படுகிறது. மற்றபடி தனியாக பிரம்மனிஷ்டனா இருக்கிறவங்களை நம்ம குருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே ரிஷிகள் இருக்காங்க, அவங்க அப்படியே குகையில தவம் இருப்பாங்க, அப்படியே பிரம்மத்துல மூழ்கிடுவாங்க, அவங்க வெளி உலகத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க எதையும் கத்துக்க முடியாது. அவங்கள பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அதே மாதிரி வெறும் சாஸ்திரங்களை மட்டும் கற்றுணர்ந்த பண்டிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து வேத பாடசாலையில படிச்சிருப்பாங்க, வேதங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு ஆத்ம ஞானம் இருக்காது, அந்த நிலையில நிக்க மாட்டாங்க. அதாவது அந்த பிரம்ம நிஷ்டர்களாக மாறாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலையும் நம்ம கல்வி கற்று முன்னேற முடியாது. அப்ப உண்மையான குரு என்பவர் அந்த ஸ்தோத்ரியனாக அந்த வேதாந்த சாஸ்திரத்தை முறையாக கற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, கற்று அந்த உண்மையில் எப்போதும் விழித்து கொண்டவராக இருக்க வேண்டும். அவரே குரு என்று இங்க பார்க்கப்படுகிறது. நம்ம கடவுள் உபநிடதம் பார்க்கும்போது கூட இதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா கடவுள் உபநிடதத்துல நசிகேதன் வந்து உடம்போடு மேல போறான் அப்படின்னு அந்த ஐதீகம் சொல்லுது. அப்ப அவங்க போகும்போது அங்க யமதர்மராஜன் இல்ல. அப்ப உடனே அவன் காத்திருக்கிறான், அதனால அவரு தாமதமா வந்த பிறகு காக்க வச்சது தப்பு, ஒரு விருந்தினரை வந்து நான் வெளியே ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மூணு வரம் கேளுன்னு சொல்லி கடவுள் உபநிடதத்துல ஒரு கதை படிச்சோம். அப்ப அந்த மூணு வரம் அவன் கேட்கும்போது ஆழமான வரம் எல்லாம் கேட்கறான் இல்லையா. அப்போ யமதர்மராஜன் வந்து அவனுக்கு என்ன அந்த வரத்தின் அடிப்படையில என்னதான் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையெல்லாம் உருவாக்கி தரல. சரி, நீ உடனே பூமிக்கு போய் நல்ல விதமா வாழு அப்படின்னு உடனே எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு கீழே அனுப்பல. நீ யார் அப்படின்னு ஆராயும் முறையை முதல்ல கற்றுக் கொடுத்தார். கடவுள் உபநிடதத்துல நசிகேதன் வந்து பல கேள்விகள் கேட்டாலும் அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அடிப்படையில சில அருமையான விஷயங்களை அந்த யமதர்மராஜனே குருவாய் இருந்து நசிகேதனுக்கு உபதேசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி உபதேசிக்கின்ற தகுதி எப்படி அவர்களுக்கு வருதுன்னா, அவர்களும் ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டர்கள் தான். ஏன்னா சாஸ்திரங்களை கற்றறிந்து அந்த சுய அறிவிலே எப்பொழுதும் நிற்கின்ற ஞானிகள் தான் இங்க எல்லாருமே. அப்படிதான் யமதர்மராஜனும் இருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இப்ப குரு வந்து நமக்கு அறிவை கொடுக்கிறாரா? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு குருவும் நமக்கு தோன்றி நீ இப்படி படி அப்படி படி நமக்கு ஏதாவது அறிவை கொடுக்கிறாரான்னா, அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல படிக்கும் போது இப்ப ஒரு மேக்ஸ் டீச்சரை பாக்குறோம், அவர் மேக்ஸ் போட்டு காட்டுவாங்க, இப்படி இப்படி கணக்குகள் எல்லாம் போடணும் அப்படின்ட்டு போட்டு அதுக்கான விடைகளை கொண்டு வந்து காட்டி, இதுதான் கணிதத்தை நம்ம கையாளக்கூடிய முறை அப்படின்ட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அது மாதிரி ஏதோ ஒரு புதிய அறிவை கற்றுக் கொடுப்பாரா அப்படின்னா, அது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய உலகியல் கல்வியில அப்படி கற்றுக் கொடுப்பார்கள் அவரெல்லாம் ஆசிரியர்கள். ஆனால் இங்க நாம சொல்ற குரு, வேதாந்த குரு அப்படி செய்வது கிடையாது. உங்களுக்கு ஏதோ புதிய அறிவை இங்க கொடுப்பதற்காக இங்க குரு வருவது கிடையாது. ஏன் என்றால், ஏன் புதிய அறிவை கொடுப்பதற்காக குரு வருவதில்லைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த சுய அறிவு தானே, நம்ம ஏற்கனவே அந்த ஆத்மா தான், ஆத்மா தான் நாம் அப்படிங்கிறதே காட்டி கொடுக்கணும். அதுக்காக ஏதாவது புதுசா கத்துக் கொடுக்கணுமா? வேண்டியதில்லை. நம்ம இடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கினா போதும், நாம் அதுவா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க குரு வந்து நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகளை தான் நீக்குகிறாரே தவிர, ஏதோ புதிய அறிவை கொடுக்கிறார் என்பதாக நம்முடைய அத்வைத வேதாந்தத்துல பார்க்க கூடாது. அப்படி இங்க குரு கிடையாது. ஏதோ நீங்க மற்ற குருமார்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா ஏதோ புதுசா புதுசா சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அது வந்து ஒரு கல்வி முறையா மாறிடும். அப்ப அங்க போய் புது புது டெக்னிக்கெல்லாம் நீங்க கத்துக்கலாம். ஆனா அந்த கல்வியினால நீங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அப்படி கற்றுக் கொடுப்பவர் குருவாக முடியுமா? குருவாக முடியாது. அவர் ஆசிரியர், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரு யோகா கிளாஸ்க்கு போறீங்கன்னா விதவிதமா போஸ்ல நீங்க இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க, காலை தலை இப்படி தூக்கி இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு பல யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள வந்து அந்த யோக கலையை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரை தான் பார்க்கணுமே தவிர, நம்ம அவரையும் குருன்னு சொல்றோம். ஆனா உண்மையான குரு அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னை உணர்ந்தது போல மற்றவர்களையும் காட்டி கொடுக்கின்றவர் தான் உண்மையான குரு. அதாவது குருங்கிற வார்த்தைக்கு இங்க உண்மை பொருள், சாஸ்திரத்தின் அடிப்படையில் உண்மை பொருள் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய சுயத்தை யார் காட்டி கொடுக்கிறாரோ அவர் குரு, மற்றவர்களெல்லாம் மற்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அப்படிங்கிறது தான் இங்க குரு தத்துவம் சொல்ல வருது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நாம் வந்து அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறோம். ஆனா நாம் அதை அறியாமல் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் மறந்து விட்டோம். அப்போ நம்ம அந்த மறதியை நீக்கணும். அப்புறம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களையும் அஜ்ஞானங்களையும் போக்கணும். அந்த வேலையை தான் சாஸ்திரமும் சத்குருவும் செய்கிறார்கள் என்பதை நம் வேதாந்தத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். அப்ப நம்ம ஏற்கனவே அந்த அறிவா தான் இருக்கிறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை நம்ம நாடுறோம் இல்லையா. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி பார்க்கலாம், இப்ப ஒரு கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடிய தூக்கி எரிஞ்சிடுவோமா? கிடையாது. அந்த கண்ணாடியில தூசி தானே படிஞ்சிருக்கு, அதனால நம்ம முகம் சரியா தெரியல. அப்ப நம்ம உடனே அந்த கண்ணாடிய தூக்கி எரியாம அதை நல்லா தொடச்சி சுத்தம் செஞ்சிட்டோம்னா அந்த கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்க்கலாம் இல்லையா. அப்ப அந்த கண்ணாடி தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லையில. அது மாதிரி இங்க குரு ஏற்கனவே நாம் அதுவா தான் இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்முடைய தேவையை வந்து உதாசீனப்படுத்துவது கிடையாது. நம்ம இடத்துல இருக்கிற அறியாமையை மட்டும் தொடை தெரிகிறார். நாம் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறோம். ஆனா நாம் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுக்காக நாம் பயனற்றவர்கள் என்று அவர் உபயோகப்படுத்தாமையோ தூக்கி வீசுறதோ செய்யறது கிடையாது. அவரை நாடி வருகின்றவர்களுக்கு அவருடைய அஜ்ஞானத்தை நீக்கி அவரிடத்தில் இருக்கின்ற அஜ்ஞானம் என்ற அழுக்குகளை போக்கி தூய்மைப்படுத்தி தருகிறார். அப்போ அந்த ரியாலிட்டி தானாகவே தெரியும் போது நாம் அங்க பிரதிபிம்பிக்கிறோம். அந்த அறிவா சுய அறிவா நம்ம பிரதிபிம்பிக்க முடியும். அப்ப நம்ம இங்க தூய்மை செய்யப்படுவதற்காக மட்டும்தான் இங்க நம்ம குருவை நாடுறோம். நம்ம குருவை நாடுவதனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் தூய்மை ஆவதற்கு. நாம் ஏற்கனவே தூய்மையாத்தான் இருந்தோம், ஆனா பலருடைய அஜ்ஞானத்தினால அழுக்காயிட்டோம். அப்ப அந்த அழுக்கை நீக்குவதற்கு தான் இந்த குரு செய்கிறார் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கான குரு வந்து என்னதான் செய்யறாருங்க, ஏதோ பயங்கரமா பேசி கீசி உபதேசம் கொடுக்குறாரானா? ஒண்ணுமே கிடையாது. தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாரு, மௌனம் வியாக்கியா. ஏன் மௌனத்துக்கு வராரு? இந்த விஷயங்கள் எல்லாம் வார்த்தைகள்ல சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா வார்த்தைகள் எல்லாம் மனசுலதான் இருக்கும், அந்த அறியாமைகளை அகற்றுகின்ற கருவிதான் இங்க விஷயமே. அப்ப நாம அந்த அறிவாத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படியாவது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஏதோ தனிப்பட்ட உபதேசமா குரு சொல்லக்கூடாது. நம்முடைய வேதாந்தத்தினுடைய அடிப்படையில ஏற்கனவே மகான்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை முன்னிறுத்தி தான் நம்ம வந்து மாணவர்களை வழி நடத்திட்டு போகணுமே தவிர, நாம் ஏதோ நம்ம சொந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி மாணவர்களை மடைமாற்றி திசை மாற்றி திருப்பி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நாம் இந்த குரு கீதைய பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த குரு கீதையில குரு சீடன் உறவு எப்படி இருக்கும், குரு கீதையினுடைய அத்வைத வேதாந்த பார்வை என்ன, இந்த குரு பரம்பரை எப்படி வாழையடி வாழையாக இந்த பாரத தேசத்துக்கு பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற இன்னும் சில விவரங்களை நாளைய வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.